إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على حبيبك سيدنا وسندنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه رواه البخاري சர்வலோகத்தை படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைத்து முறித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவனால் இவ்வுலகத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்ட நபிமார்களின் தலைவரான எமது நாயகன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாகும். மேலும் அவர்களை முழுமையாக பின்பற்றி அவர்களுடைய தோழர்கள், கிளையார்கள், சாபிஊன்கள், சபகு சாபிஈன்கள், சாலிஹான ஷஹீதான மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தும் மஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாகும். புனித மிகுந்த ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறையுள்ள ஒன்று கூறியிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் சரி அல்லாஹு ஹக்கு சுபஹானஹு வ தஆலாவை மாத்திரம் பயந்து தக்வாவை வாழ்க்கையின் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் ஆக்கிக் கொள்ளுமாறு முதன்மையாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதற்கான பாக்கியத்தை தந்தருவானாக. அன்பான அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் இருப்பதை போல என்னுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன. ஒரு ஆடையை எடுத்தால் உள்பக்கம் வெளிப்பக்கம் என்று இருக்கிறது. இந்த இரண்டு பக்கங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும். வெளிப்பக்கம் சுத்தமாக இருக்குகிறது, உள்பக்கம் அசுத்தமாக இருக்குகிறது என்றால் ஆடை சுத்தமா அசுத்தமா என்ற கேள்விக்கு பதில் ஆடை அசுத்தமானது என்றுதான் வரும். ஏன் வெளிப்பக்கம் சுத்தமாகத்தானே இருக்குகிறது என்று சொன்னால் வெளிப்பக்கம் மாத்திரம் சுத்தமாக இருந்து போராது, இரண்டு பக்கமும் சுத்தமாக இருந்தால்தான் அந்த ஆடை சுத்தமானது என்ற தீர்ப்பு வரும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்கள், அதுபோன்று என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இரண்டு பக்கங்கள் இருக்கின்றன. அந்த இரண்டு பக்கங்களும் சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு பக்கம் படைத்தவனோடு, மறுபக்கம் படைப்பினங்களோடு. படைத்தவனோடு உள்ள உறவும் சுத்தமாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும். படைப்பினங்களுடைய உறவும் சுத்தமாக, அழகாக, கவர்ச்சியாக இருக்க வேண்டும். இரண்டுமே சீர் செய்வது தான் முழுமையான இஸ்லாத்தை வீழ ஒரு மனிதன் அடைய முடியும். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்கள், எங்களில் ஒரு சாரார் அல்லாஹோடு உள்ள தொடர்புடைய விடயங்களில் போதிய கவனம் செலுத்துவார்கள். ஓதாத ஓதலில்லை, தொடாத தொழுதலில்லை, செய்யாத ஹஜ்ஜு உம்ரா இல்லை, நல்ல விடயம் கட்டாயம் செய்ய வேண்டும். ஆனால் மறுபுறத்தில் படைப்பினங்களோடு உள்ள உறவுகளில் குறைபாடு செய்வார்கள். படைத்தவனோடு உள்ள உறவுடைய விடயங்கள், அந்த அமல்கள், நலவுகள் படைப்பினங்களோடு உள்ள குறைபாடுகளை கண்டுகொள்வதற்கு திரையாக விழுந்துவிடும்.
அவர்களுடைய நாவு சரியில்லை, மனசு சரியில்லை, கொடுக்க வாங்கல் சரியில்லை, பேச்சு பழக்கம் சரியில்லை, பண்பாடு சீராக இல்லை. இது பிழையான போக்கு. இன்னும் ஒரு காரணம் எடுத்துக்கொண்டால், மக்களோடு உள்ள உறவை சீர் செய்வதில் நல்ல கவனம் செலுத்துவார்கள். அவருக்கு தேவை மக்களிடத்தில் பேர் வாங்க வேண்டும். சமூக சேவைகளை செய்வார், தர்மங்கள் செய்வார், நல்ல வேலைகளை செய்வார், மக்களிடத்தில் நல்ல பேர் வாங்க வேண்டும். அதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கும். படைத்தவனோடு உள்ள உறவிலே ரகசியமான பாவங்களை செய்வார். அவர் வெளியூருக்கு போனால் வேறொரு மனிதராகவே மாறிவிடுவார். தன்மை கிடைத்துவிட்டால் அவர் வேறொரு ஆளாக மாறிவிடுவார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த இரண்டுமே பிழையானது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே, நீங்கள் முழுமையான முஸ்லிம்களாக ஆகுங்கள், உதுகுலே ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்திலே முழுமையாக நுழையுங்கள், உங்களுடைய இரண்டு பக்கங்களும் சீராக வேண்டும் என்பதையே இஸ்லாம் நாடுகிறது. அந்த வகையில் அன்பான் அல்லாஹுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹோடு உள்ள உறவு, அல்லாஹோடு உள்ள தொடர்பு சீராக வேண்டும். உலகத்தில் உள்ள சகல பிரச்சனைகளுக்கும் படைத்தவனோடு உள்ள உறவு அல்பத்து இருப்பதுதான் காரணம். படைத்தவனோடு உள்ள தொடர்பு சீராக இருந்தால் வாழ்க்கை ரொம்ப இன்பமாகிவிடும். அவர் உலகத்தில் யாருக்கும் எவருக்கும் அஞ்சவோ பயப்படவோ தயங்கவோ அவர் கலக்கம் பெறவோ வேண்டிய அவசியம் இல்லை. அவன் முசப்பிபுல் அஸ்பாப், அஸ்பாபுகள் என்று சொன்னால் உலகத்தில் உள்ள வானம், பூமி, சூரியன், கோள்கள், மனிதர்கள், மலக்குகள், ஜீன்கள், ஆட்சியாளர்கள் எல்லோரும் அஸ்பாபுகள். இந்த அஸ்பாபுகளை எல்லாம் இயக்குகின்றவன், இந்த அஸ்பாபுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுகின்றவன் முசப்பிபாகிய ரப்புஸ்ஸமாவாத்தி வல்லாஹ், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஓடு எங்களுடைய தொடர்பு சீராகிவிட்டால் இடையில் உள்ள அஸ்பாபுகள் எல்லாம் எங்களுடைய சேவையாளர்களாக, எங்களுடைய காவலாளிகளாக, எங்களை பாதுகாக்கின்றவர்களாக மாறிவிடுவார்கள். ஒரு ஜனாதிபதியோடு ஒருவருக்கு தொடர்பாகிவிட்டால் இடையில் உள்ள அரசாங்க உத்தியோகத்தர்கள் என்ன செய்வார்கள்? இவர் மேலிடத்தோடு தொடர்புள்ளவர் என்று இவரை பார்த்து பயப்படுவார்கள். இவருடைய வேலைகளை சீக்கிரமாக செய்து கொடுப்பார்கள். இவரிடத்தில் ஏதாவது நாங்கள் தவறு செய்துவிடக் கூடாது என்று பயப்படுவார்கள். ஏன்? அவருக்கு அவரை விட மேலிடத்தில் உள்ள ஒருவரோடு தொடர்பு. அவரும் மனிதர்தான், நாளை இறந்து விடுவார், சாப்பிட்டால் மனம். அப்படிப்பட்ட ஒரு மனிதரோடு தொடர்பாகிவிட்டதனால் அவருக்கு கீழே உள்ளவர்கள் எல்லாம் இவருக்கு பயப்படுகிறார்கள் என்றால், உலகத்தை அகிலத்தை ஆளுகின்ற ரப்புலாலமீன், அவன் ஜப்பார், அவன் கஹ்ஹார், அவன் வஹ்ஹார், அவன் ரஸ்ஸாக், அவன் ஹன்னான், அவன் மன்னான், அவன் ஜுல் குவ்வத்தில் மத்தீன், ஜுல் ஜலாலில் கராம், மல்குல் முலுக், அரசர்களுக்கெல்லாம் பெரிய அரசன். நான் சொன்ன இந்த அரபி வாசகங்கள் அல்லாஹ்வுடைய அஸ்மா, அஸ்மாவுல் ஹுஸ்னா, அவனுடைய பதவி, பண்பு, தன்மைகள் இவைகளை ஒரு மனிதன் விளங்கிவிட்டாலே அவன் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுவான். அவனுடைய உள்ளம் அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பித்து விடும். நான் அல்லாஹ்வுக்காக வாழுகிறேன் என்று அவனுடைய வாழ்க்கையின் திசையை மாற்றிவிடுவான். அப்படிப்பட்ட சக்தியும் வல்லமையும் ஆற்றலும் தகமையும் உடைய அந்த ரப்போடு யார் தொடர்பாகி விடுவார்களோ, இடையில் உள்ள வானமும் பூமியும் சூரியனும் சந்திரனும் கோள்களும் நட்சத்திரங்களும் மலக்குகளும் ஜீன்களும் மனிதர்களும் இவரை பயப்படுவார்கள். இவர் யார் தெரியுமா? மேலிடத்தில் உள்ள அவனோடு தொடர்புள்ளவர்கள். இடையில் உள்ள அனைத்து படைப்பினங்களும் இவரை மதிக்குகின்றவர்களாக, இவரை பாதுகாக்குகின்றவைகளாக, இவருக்கு உதவி செய்கின்ற படைப்பினங்களாக, கல்லும் மண்ணும் மரமும் செடியும் கொடியும் பாம்பும் தேரனும் சிங்கமும் மிருகங்களும் பறவைகளும் இவருக்கு துவா செய்கின்ற படைப்பினங்களாக மாறிவிடும். குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியிலே உள்ள ஒரு தத்துவத்தை நான் இங்கே சொல்கிறேன். இதுதான் உண்மை சுகப்படுகிறது. அந்த உறவு, படைத்தவனோடு உள்ள உறவு அறுபடுகின்ற போது வாழ்க்கையின் எல்லாமே பிரச்சனையாக, இந்த இடையில் உள்ள அஸ்பாபுகள் எல்லாம் எங்கள் மீது சாட்டப்பட்டு எங்களை பயமுறுத்து விடுகின்றவர்களாகவும், எங்களை அகற்றுகின்றவர்களாகவும், எங்களுக்கு அநியாயம் செய்கின்றவர்களாகவும் இந்த அஸ்பாபுகள் மாறிவிடும். அவர்களுடைய தொடர்பு சீராகுகின்ற போது அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவனாக ஆகிவிடுவான். ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு வாலிபனாக இருக்கட்டும்,
ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், யாரும் அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்ளலாம். அல்லாஹ்வோடு தொடர்பு வைப்பது என்று சொன்னால் அது ஒரு ஆலிமாக இருக்க வேண்டும், இமாமாக இருக்க வேண்டும், அவர் பெரிய மனுஷனாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது.
ஒரு திருவி நாட்டுகின்றவர் நினைக்கிறார் அல்லாஹ்வோடு தொடர்பாக வேண்டும். நீங்கள் யாரிடத்திலும் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வோடு தொடர்பு கொள்வதற்கு யாரும் உங்களுக்கு தடையோ தடங்களோ இல்லை.
ஒரு ஸ்கூலுக்கு போகுகின்ற ஒரு மாணவர் நல்லாவுக்காக வளர்க்கிறேன், ஒரு டீச்சரையும் வேலை செய்கின்ற ஒருவர் நான் அல்லாஹ்வுக்காக வாழப் போகுகின்றேன், எனக்கு அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ்வின் பொருத்தம் வேண்டும் என்று நினைத்துகிறார் என்றால், அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ், அவன் அவ்வளவு பெரியவனாக இருந்தும் அவனை அடைய அவனோடு தொடர்பு கொள்வதற்கு இந்த தடையையும் தடங்களையும் அவன் ஏற்படுத்தவில்லை. ஒருவர் ஜனாதிபதியாக விட்டார் என்றால் எல்லோரும் அவரை போய் சந்திக்க முடியாது. இரவு ஒரு மணிக்கு அவருடைய ஊரிலிருந்து கொஞ்ச பேர் அவரை சந்திக்க வந்திருக்கிறார்கள் என்றால் கேட்டில் உள்ளவர்கள் காவலாளிகள் விரட்டி விடுவார்கள். ஒரு முக்கியமான விஷயமாக வந்திருக்கிறோம், உடனே அவரை சந்திச்சாகும், உனக்கு தலையில் அந்த நேரத்தில் வந்திருக்கிறார், போ என்று விரட்டி விடுவார். இல்லை, நாங்கள் அவர் ஊரிலிருந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு பழக்கமானால் அவருடைய ஊரில் வாப்பவே வந்தால் இப்ப சந்திக்க முடியாது, போ என்று விரட்டி விடுவார்கள். யார்? ஒரு மனிதனை சந்திக்க. ஆனால் உலகத்தை அகிலத்தை தடைத்த ரோக்கள் அழகி அரசனுக்கெல்லாம் தெரிய அரசன் இரவிலே ஒரு மணிக்கு முழிப்பு வருகிறது, இரண்டு மணிக்கு முழிப்பு வருகிறது. நீங்கள் நினைக்கிறீர்கள் நல்ல அரசனை வாக்கிக்க வேண்டும், முடியுமா முடியாதா? அம்மாவோடு தொடர்பாகலாம், அம்மாவோடு கழிக்கலாம், அல்லாவிடத்தில் உங்களுக்கு தேவையான கேட்கலாம். சுபஹானல்லாஹ், அந்த ரஹ்மானுடைய இரக்கம் யாரும் எங்கிருந்தும் எப்போதும் அவனை அழைக்கலாம். பள்ளிக்குத்தான் போக வேண்டும், மக்களுக்கு போய்தான் அல்லாவை அழைக்க வேண்டும், பழனிலே அழைக்க வேண்டும், பணம் இருந்து படித்திருந்து அறிவிருந்தால் தான் அல்லாவோடு தொடர்பாக வேண்டும். இல்லவே இல்லை, எனக்கு அல்லாஹ் வேண்டும் என்ற ஆசை வந்தால் அதுதான் கண்டிஷன், அது போல் அவ்வளவு. நான் அல்லாஹ்வோடு தொடர்பாக போகிறேன் என்று இன்னும் ஒருவருக்கு வந்துவிட்டால் அது போதும் அவ்வளவுதான். அன்பான கண்ணியமான சகோதரர்களே, புகாரியிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, தனி பாடம் என்று வருகிறது தஹஜ்ஜுடைய பாடத்திலே, பாபு பகுதி மன் தஆர்ரதில்லை, இரவிலே திடீரென்று விழிப்பதனுடைய சிறப்பு. சுப்ஹானல்லாஹ், இதை கேளுங்கள், வாழ்க்கையில் எப்படியாவது அமல் செய்யுங்கள். இரவிலே திடீரென்று விழிப்பதனுடைய சிறப்பு வருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இரவில் ஒருவருக்கு திடீரென்று விழிப்பு வந்து அவர் படுத்த படுக்கையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்து லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு முல்கு வலஹு அல்ஹம்து வஹுவ அலா குல்லி ஷய்இன் கதீர், சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், நான்காம் கலிமா மூன்றாம் கலிமா என்று நாங்கள் பாடமாக்கி வைத்திருக்கிறது. இந்த விக்கிரம் ஏறிவிட்டு அவர் துவா செய்தால் அல்லாஹ் அவருடைய துவாவை ஏற்றுக் கொள்கிறார். ஷேக் சாஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், இரவிலே திடீரென்று முழிப்பு வருகிறது, ஒன்றுக்கு போவதற்காக அல்லது கூலியது ஏதோ காரணத்தினால் முழிப்பு வருகிறது, முழிப்பு வரவில்லை, விழிப்பு வரவில்லை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களை தட்டி எழுப்புகிறது. அறியாமை நீ நிறைய பாவம் செய்திருக்கிறாய், நாளை ஒரு நாட்கள் நீ வாழப்போகிறாய், இன்னும் சில நாட்களில் உனக்கு மரணம் வர இருக்கிறது, எல்லாரும் தூங்குறாங்க, நீ கேளு, அல்லாஹ்ட கேளு, எல்லாம் மன்னிச்சிருவான். இதெல்லாம் நீ மன்னிச்சிருந்து ஒரு வார்த்தை சொல்லு, எல்லாம் மன்னிச்சிருவான். அறியாமை நீ நிறைய கவலையோடு இருக்கிறாய், உனக்கு நிறைய பிரச்சனை, பிள்ளை இல்ல, தொழில் இல்ல, மகளுடைய கல்யாணம் இல்ல, கடன் பிரச்சனை, வருமானம் பிரச்சனை, நோய், எத்தனையோ பிரச்சனை இல்ல, எங்கெங்கயோ போய் நிற்கிறாயே, யார் யாரிடமோ போய் தலை செல்கிறாயே, ஆகியார் ஆகியார் என்று யாரிடமோ போய் தெரிவிடுகிறாயே, எங்கே போகிறீர்கள்? மாதரத்த தரப்புகள் கறி சங்கையான ரப்பை விட்டு திசை நிறுத்தி உங்களை எவ்வளவு யாரிடமோ போய் கைகட்ட வைப்பது எது? ஏன் உங்களுடைய இரத்தகனை விட்டுவிட்டு எங்கெங்கோ அறிகிறீர்கள்? அவரை பிடித்தால் சரி, இவரை பிடித்தால் சரி, இவரை எப்படியாவது பேசிக்கொண்டால் இவர் மூலம் அந்த விஷயத்தை செஞ்சு கொள்ளலாம். யாராலும் எவராலும் எதை செய்ய முடியும் சகோதரர்களே? உங்களுக்கு தட்டு பிரச்சனையா? நீங்கள் சந்திக்க போவதற்கு 100 பிரச்சனை. உங்களுக்கு சில்லறை பிரச்சனையா? நீங்கள் யாரை நாடுகிறீரோ அவருக்கு மொத்த பிரச்சனை. உங்களுக்கு 1000-2000 பிரச்சனை, அவருக்கு 1000000 பிரச்சனை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களை தட்டி எழுப்புகிறது. அடியானில் எல்லோரும் தூங்குகிறார்கள், யாருக்கும் தெரியாது. நீ அல்லாஹ் அவருக்கு கேளு, யாழ்வா நீ மன்னிச்சரி, யாழ்வா இந்த பிரச்சனையை நீக்கி வை, நீதான் எனக்கு உதவி செய்யணும். படுக்கையில படுத்துக்கிட்டே அல்லாஹ்வுடைய கேட்டுகிறார். உஸ்து ஜீத புகாமுக ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் சொல்லுகிறது. அவருடைய துஆ ஏற்றுக் கொள்ளப்படும். கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய ரப்பு அப்படிப்பட்டவன். ஜனாதிபதியை ஒரு சென்று சந்திக்க முடியாது. ஒரு எம்பியை, மினிஸ்டரை அவர்கள் ஓய்வெடுக்க வேண்டும். மனிதர்கள் பல தேவைகள் இருக்கிறது. பாதுகாப்பு அவர்களுக்கு தேவை. பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக, சிக்குரிட்டி ரீசனுக்காக பல விஷயங்கள் அவர்கள் வைத்திருப்பார்கள். எல்லோரும் போய் சந்திக்க முடியாது. கண்டவர்கள் எல்லாம் பேச முடியாது. அவர்களுடைய கிளியர் அப்பாயின்மெண்ட் தேவை. அவர்களுடைய செக்ரட்டரியிடம் பேச வேண்டும். அவர்களுக்கு அது தேவை. அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் உலகத்தை அகிலத்தை தவிர்த்த என்னுடைய ரப்பு, உங்களுடைய ரப்பு, அவனுக்கு யாரும் பாதுகாப்பு கொடுக்க தேவையில்லை. அவன் தான் எல்லோரையும் பாதுகாப்பவன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இரவு 1 மணிக்கு என்ன, 8 மணிக்கு நீங்கள் எங்கிருந்தும் கடலிலே மீன்பிடிக்கப் போகிறீர்கள். இரவு வானத்தை பார்த்து இந்த விசாலமான வானத்தை படைத்தரப்போ நீ மன்னித்துவிடு, எனக்கு ரஹ்மத்து செய் என்று கேட்டால் அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுவான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் என்னை படைத்த ரப்புடைய தொடர்பு நசீபாக்குவானாக. எங்களுடைய உள்ளங்களுக்கு ஆன்மீகத்தினுடைய ஒளியை தந்தருவானாக. உலகத்தை அகிலத்தை படைத்து ஆளுகின்ற அந்த ரஹ்மானுடைய, அந்த ரப்புல் ஆலமீனுடைய தொடர்பு நசீபாக்குவானாக. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒருபுறம் படைத்தவனோடு உள்ள உறவு, மறுபுறம் படைப்பினங்களோடு உள்ள உறவு. நாங்கள் படைத்தவனை அடைய வேண்டும். ஆனால் படைத்தவனை அடைகின்ற பயணத்திலேயே படைப்பினங்களை தள்ளிவிட்டு, முட்டிவிட்டு, மோதிவிட்டு படைத்தவனை நோக்கி பயணிக்க முடியாது. நாங்கள் யாரோடு வாழ்கிறோம்? படைப்பினங்களோடு தான் வாழ்கிறோம். நாங்கள் படைத்தவனை நோக்கித்தான் பயணிக்கிறோம். ஆனால் என் மனைவியாக இருப்பதோ, பிள்ளைகளாக இருப்பதோ, உறவினர்களாக இருப்பவர்களோ, அண்டை வீட்டார்களாக இருப்பதோ, எனது முதலாளியாக, கஸ்டமராக இருப்பவர்கள் எல்லோரும் மனிதர்கள். படைப்பினங்களை அரவணைத்துக் கொண்டு, படைப்பினங்களை ஆதரித்துக் கொண்டு, படைப்பினங்களுக்கு அன்புக்கரம் நீட்டிக்கொண்டு, படைப்பினங்களுக்கு உதவிக்கரத்தை நீட்டிக்கொண்டு நாம் படைத்தவர்களை நோக்கி பயணிக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், படைப்பினங்கள் என்ற பட்டியலில் நாங்கள் ஒரு பட்டியல் போட்டால், நான் முதலாவது யாரோடு நன்றாக நடக்க வேண்டும் என்ற ஒரு பட்டியல் போட்டால், அதில் முதலாவது இடத்தில் இருப்பவர்கள் என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள். எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் 100 நன்றாக நடப்போம். யார் யாரோடு நன்றாக சேவை செய்வோம், ஆனால் தன் குடும்பத்திற்கு நல்லவர்களாக இருக்க மாட்டோம். மனைவியிடத்தில் நல்லவர்களாக இருக்க மாட்டோம். குடும்பத்தோடு பகமை, விரோதம், மனக்கசப்பு, கோபதாபம், ஊருக்கும் நண்பர்களுக்கும் நல்லவர்களாக வாழ்வோம். இல்லை சகோதரர்களே, நற்குணம் நாங்கள் தீர்மானித்தால் நாங்கள் நற்குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், நல்ல பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த நற்குணத்தை எங்கிருந்து தோன்றுவது? நண்பர்களிலிருந்து தோன்றுவோமா, ஊர் மக்களிலிருந்து தோன்றுவோமா? முதலாவது இஸ்லாம் சொல்கிறது, உங்கள் வீட்டுக்கு குடும்பத்தார்களுக்கு நல்லவர்களாக இருங்கள். குடும்பம் என்று சொல்லுகின்ற போது அதில் 4 கட்டங்கள் இருக்குகிறது. குடும்பத்தினுடைய முதல் கட்டம் எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள். கண்ணியமான சகோதரர்கள், இந்த சபையிலே உங்களில் யார் யாருக்கு தாய் தகப்பன் இருவர் அல்லது இருவரில் ஒருவர் உயிரோடு ஹயாத்தோடு இருக்கிறார்களோ நீங்கள் பாக்கியசாலிகள். நீங்கள் உலகத்தில் பாக்கியம் பெற்ற, நற்பாக்கியம் பெற்ற பாக்கியசாலிகள். உங்களுடைய இந்த வயதிலே தாய் தகப்பன் உயிரோடு இருக்கிறார்களா? உங்களுடைய ஆகப்பெரிய செல்வம் சொத்து உங்களுடைய வீடு அல்ல, கடல் அல்ல, வயல் அல்ல, நிலம் அல்ல, வாகனம் அல்ல, உங்களுடைய ஆகப்பெரிய சொத்து அந்த வயதான தாய், வயதான தகப்பன். கண்ணியமான சகோதரர்கள், தாய் தகப்பனுக்காக எதையும் விடலாம், ஆனால் தாய் தகப்பனை யாருக்காகவும் விட்டு விடாதீர்கள். நீங்கள் உலகத்தில் ஊரில் எல்லா இடத்திலும் தாய் தகப்பனை காரணம் சொல்லுங்கள். மச்சான், உங்களுடைய அந்த கல்யாணத்துக்கு எனக்கு வர கிடைக்காது, மன்னிச்சு கொள்ளுங்க, நான் உண்மை மருந்துக்கு கூட்டிட்டு போகணும். நண்பரே, உங்களுடைய அந்த அழைப்பு அல்ல உங்களுக்கு பறக்க செய்வான், சந்தோஷம் என்னை அழைத்தீர்கள், ஆனால் எனக்கு வர முடியாது. ஏன்? வாப்பாக நான் ஒரு பையனை கூட்டிக்கிட்டு போகணும். நீங்க உலகத்தில் யாருக்கையும் போய் உமா வாப்பாக காரணம் சொல்லுங்க, ஆனால் ஒரு நாளும் யாரையும் எவரையும் தாய்மகப்பினிடத்தில் போய் உமா எனக்கு வரையிறாரு, எனக்கு இந்த கூட்டாளியில கல்யாணம் இருக்குது, வாப்பா எனக்கு தை இல்லை, எனக்கு இந்த கம்பெனி மீட்டில் இருக்குது, உலகத்தில் எவரையும் தாய்மகப்பனுக்கு முன்னால் காரணம் சொல்லாதீர்கள். யாரையும் எவரையும் தாய்மகப்பனுக்காக நாங்கள் இழக்கலாம், ஆனால் தாய்மகப்பனை யாருக்காகவும் இழக்க முடியாது, எப்படிப்பட்ட வேலைக்காகவும் இழக்க முடியாது, சரியத்துக்கு உட்பட்டதாக இருக்கும் வரையும். எனவே அன்பான அல்லாஹுடைய நல்லதார்கள், இங்கேயோ இருக்குகின்ற ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிட வேண்டும் என்று நிறைய பேர் ஆசைப்படுவோம். காபாவுக்கு போனா உம்ராவுக்கு ரா ஒரு மணிக்கு படுக்கையில் ஆளக்கானம், என்ன திடீர்னு ராவ் ஆளக்கானம் இல்ல, இரவு ஒரு மணிக்கு போய் அந்த ஹஜர் அஸ்வத் கல்லை முத்தமிடலாண்டு போனி நெருங்கிறாள் அப்படின்னு சொல்லுவார். ஹஜர் அஸ்வத் கல்லை முத்திக்கிட்டு மோதிக்கிட்டு தள்ளிக்கிட்டு அடுத்தவர்களை நசுக்கிக்கிட்டு முத்தமிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதைவிட பெருமதியான முத்தம் உங்களுடைய காலடியில் இருக்கிறது. உங்களுடைய தாயின் கன்னத்திலே கொடுக்குகின்ற அன்பு முத்தம், உம்மா என்று நெத்தியை நோந்து கொள்ளுங்கள், வாப்பா என்று கையை எடுத்து நோந்து கொள்ளுங்கள், வாப்பா நான் போயிட்டு வரேன், வாப்பா எனக்கு துவா செய்யன்னு சொல்லி தலை எடுத்து ஒரு மரியாதையோட பாசத்தோட என்னை பெற்ற தகப்பன், பெற்று வளர்த்த தகப்பன் என்ற உணர்வோட அந்த தகப்பனுடைய நெற்றியிலே கொடுக்குகின்ற முத்தம், அந்த தாயுடைய கன்னத்திலே கொடுக்குகின்ற முத்தம், சுபஹானல்லாஹ், அது எத்தனையோ மடங்கு உயர்ந்தது. காலடியில் உள்ள தாய் தகப்பனுடைய அந்த அன்பு முத்தங்களை விட்டுவிட்டு எங்கேயோ நாங்கள் எதையோ யோசிக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் படித்த பட்டதாரிகளாக இருக்கலாம், ஓதி ஆழமாக பெரிய நாம் பதவிகளில் இருக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே செல்லும்போது செருப்பை கலட்டுவதோடு செருப்புடன் சேர்த்து எங்களுடைய அந்தஸ்து, பட்டம், பதவி, கௌரவம், மதிப்பு, செல்வாக்கு எல்லாவற்றையும் கலட்டி எடுத்துவிட்டு பாசமுள்ள ஒரு பிள்ளையாகத்தான் வீட்டுக்குள்ளே செல்ல வேண்டும். பாடசாலைக்கு நான் பிரின்சிபல், மதரசாவுக்கு நான் உஸ்தாத் அதிபர், வீட்டுக்கு உமாவுக்கும் நான் மகன் தான். இந்த ஊருக்கு தலைவராக இருக்கலாம், ஆனா உமாவுக்கு யாரு? நான் மகன் தான். உமா நாங்கள பிள்ளை, மகன். எனவே தாயுடைய காலடியில் போய் உட்காருங்க. ஏன் பாப்பா மேல உட்காருங்களே, கதிரையில் உட்காருங்களே சொன்னா, இல்லம்மா அவரை இந்த காலடியில தானே எனக்கு சொர்க்கம் இருக்குது என்று ஊண்டி விடுங்கள், காலையில் ஊண்டி விடுங்கள். உமா நீங்க கொஞ்சம் சாந்து சொல்லுங்க, நான் காலை ஊண்டி விடுறேன். ஹயாத்தோடு இருக்கும்போதுதான் இவர்களை செய்ய முடியும். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, ஹயாத்தோடு அவர்கள் இருக்கும் வரையும் தான் இவர்களை செய்ய முடியும். மௌத்தான பிறகு நிறைய பேர் அழுது புலம்பி கவலைப்பட்டு உப்பாறு வைத்து என்னென்னமோ செய்வார்கள், ஆனால் ஹயாத்தோடு இருக்கும்போது காத்திருக்கும் போது தூக்கிக் கொள்ளாமல், ஹயாத்தோடு இருக்கும்போது பயன்படுத்திக் கொள்ளாமல் மௌத்தான பிறகு கவலைப்படுவதில் அர்த்தமில்லை. எனவே ஹயாத்தோடு இருக்கும்போது அவர்களை எப்படியெல்லாம் கவனிக்க முடியுமோ, உமா நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க உட்காருங்க, நான் ரூமை கொஞ்சம் கிளீன் பண்ணி உங்களோட பெட்டை நான் பெட்ஷீட்டை மாத்தி நாங்கள ரூமை கொஞ்சம் கிளீன் பண்ணணும், நீங்க வெளியே உட்கார்ந்துருங்க, தாயுடைய ரூமை கிளீன் பண்ணிவிடுங்க. தாய்க்கு காசு கொடுக்கும் போதும் சில சகோதரர்கள் இருக்கிறார்கள், நான் கையில கொடுத்தால் எந்த கை மேலே போகுது, உம்மாடத்தை கீழே வருகிறது. நான் ஒரு நாளும் தாயில கையில காத்து கொடுத்ததில்லை, உம்மா தலைவனுக்கு கீழே காத்து வச்சிருக்கிறேன், உம்மா அல்மாரியில காத்து வச்சிருக்கிறேன். உங்களோட மருந்து வேலைகளுக்கு உங்களோட செலவு கெடுத்துக் கொள்ளுங்க, வாப்பாக்கு நான் கொடுக்க இயலாது, நான் வச்சிருக்கிறேன், வாப்பாக்கு நீங்க கொடுங்க என்று தாய் தகப்பனை பெரிய வசதி வாய்ப்பு வந்த பிறகும் பிள்ளையாக அடிபணிந்து நடந்து தாயை தாயாக ராஜாவாக ராணியாக வைத்து பார்க்குகின்ற பிள்ளைகளும் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். எனவே அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைப்பினங்களுடைய முதலிடத்தில் இருப்பவர்கள் பெற்றோர்கள். அதற்கு பிறகு எங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகள். இரண்டாவது எங்களுடைய உறவு யாரும் எங்களுடைய சகோதர சகோதரிகள். திருப்பிள்ளையில் அண்ணன் தம்பி தங்கச்சி தாத்தா என்று பாசத்தோடு ஓடி விளையாடிய உறவுகளை நாங்கள் மறந்து விடுகிறோம். பெரியவர்களாகி திருமணமாகி நாங்கள் தொழில் என்று ஆகிவிட்டால் சில வசதிகள் வந்துவிட்டால் சிலர் வந்து குடும்பத்தை விட்டு தூரமாகி விடுகிறார்கள். மிச்சம் நெருங்கி விட்டால் வசதியை காப்பிக் கொள்வதும் இல்லை. எனக்கு வசதி இருக்குது என்று தெரிந்தால் கேட்டு விடுவார்களோ, வசதி இருக்குது என்று தெரிந்தால் கொடுக்க வேண்டி வருவோம் என்று தூரமாகி விடுகிறார்கள். சகோதரர்கள், வசதியை தருவதே கொடுக்கலாம், உறவுகளை ஆதரிக்கத்தான், சொந்தங்களை அரவணைப்பதற்குத்தான். அதற்குத்தான் இந்த பணம், அதற்கில்லாத பணம் எதற்கு, அதற்கில்லாத பணம் இந்த குணத்துக்கு. சொந்தங்களை ஆதரியுங்கள், அன்பளிப்புகள் பெறுங்கள், விருந்துகள் கொடுங்கள், அன்பளிப்புகள் வாங்கி அனுப்பி வையுங்கள் பிள்ளைகளுடைய கையில். பிள்ளைகளுக்கு குடும்ப பாசத்தை, உறவை, மரியாதையை, மாண்பை உணர்த்துங்கள். மகன், இது பெரியப்பா, நான் யாரு, நான் அப்பா, இது பெரியப்பா, அப்பாவை விட பெரியவர். நீ என்னைய மதிக்காட்டி பரவாயில்ல, பெரியப்பாவை மதிக்காட்டி நான் அதை தாண்டிக் கொள்ள மாட்டேன். பெரியப்பா வருகிறார், நீ உட்கார்ந்து இருக்கிறாயா, எழுந்து போ, பெரியப்பாவுடைய செருப்பை தூக்கி ரத்தினரை, பெரியப்பாவுடைய கையை முத்தமிடு என்ற பாசத்தை பிள்ளைகளுக்கு பாலாக ஊற்றுங்கள். சொல்வதற்கு மகன் இந்த வாழைப்பழத்தை ரெண்டுக்கு வெட்டி சாட்சி வீட்டுக்கு பாதி, மாமி வீட்டுக்கு பாதி கொடுத்துட்டு வாங்க. அந்த பிள்ளை வாழைப்பழத்தை சுமந்து கொண்டு போனது, இது கடையில் விற்கிற வாழைப்பழம் இல்லை, குடும்ப பாசத்தை பாடமாக புகட்டுகின்ற படிக்குகின்ற வாழைப்பழம் அது. குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், வாப்பா எப்படி குடும்பங்களை வகாகரித்தார், எப்படி அன்பளிப்புகளை அனுப்பி வைத்தார், எப்படி பெரியப்பா மார்களை மதித்து நடந்தார் என்ற பாடத்தை பெற்றோர்கள் பாடமாக வாழ்க்கையாக புகட்ட வேண்டும். ஒரு நாளும் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு குடும்பங்களுடைய பிள்ளைகளை பேசாதீர்கள். ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு முன்பாக கணவன் மனைவி உட்கார்ந்து கொண்டு குடும்பங்களுடைய பிள்ளைகளை கலைக்காதீர்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே குடும்ப உறவுகள், பாச உறவுகள் மறந்துவிட வேண்டாம். யாருக்கெல்லாம் அண்ணன்மார்களும் தாத்தாமார்களும் இருப்பார்களோ நீங்கள் மறந்துவிட வேண்டாம். தம்பி தம்பி என்று எவ்வளவு பாசத்தோடு எங்களை தூக்கி வளர்த்தார்கள் அவர்கள் என்பதை. உங்களுக்கு மூன்று பிள்ளைகள் இருந்தால் மூத்த ரெண்டு பிள்ளைகளும் இளவுள்ளவை தங்கச்சி தங்கச்சி தம்பி என்று போட்டி போட்டுக் கொண்டு தூக்குகின்ற காட்சியை பார்க்கிறீர்களா? பாடசாலையிலிருந்து வந்து தம்பி என்று தூண்டுகின்ற தம்பியை போய் முத்தமிட்டு எழுப்பி விடுகின்ற காட்சியை பார்க்கிறீர்களா? இதே பாசத்தோடு தான் என்னுடைய அக்காவும் தாத்தாவும் அண்ணனும் தம்பி தம்பி என்று தம்பிக்கு அடித்ததற்காக ஸ்கூலிலே நானாக சண்டை போட்டிருப்பார். பாடசாலைக்கு, ஸ்கூலுக்கும், மதர்சாவுக்கும், பள்ளிக்கூடத்துக்கும் தம்பி என்று அழைத்துச் சென்றவர்கள் தம்பிக்கு எத்தனையோ தடவை உடைகளை மாற்றிவிட்டு குளிப்பாட்டிவிட்ட தாத்தாமார்கள். ஆனால் தம்பி படித்து பணம் ஆள் என்று ஆகிவிட்டால் இந்த உறவுகளை எல்லாம் மறந்து விடுகிறார். கண்ணியமான சகோதரர்கள், காணி பூமி நிலங்கள் சொத்துகள் இதுதான் குடும்பத்துக்கு சோதனையாக வரும். அந்த சோதனையுடைய நேரத்தில் காணி போகட்டும், பிரச்சனை இல்லை, எனக்கு உறவு வேண்டும் என்று இந்த உயிரில்லாத உணர்வில்லாத சொத்துகளை விட்டுக் கொடுத்து இந்த உயிர்களின் உணர்வுகளை பாதுகாங்கள். உம்மா தாத்தாக்கு கஷ்டப்படுறார், வீடு இல்லாம வீட்டை தாத்தா கொடுங்க. தங்கச்சிக்கு நல்ல முன்பு நிலம் வேணும் என்று சொல்றார், அதை கொடுங்க. தம்பிக்கு கடையை கேட்கிறார், கொடுங்க. கண்ணியமான சகோதரர்களே, நீங்கள் செய்கின்ற தர்மத்தின் மிகப்பெரிய தர்மம் குடும்ப உறவுகளை பாதுகாப்பதற்காக விட்டுக் கொடுக்குகின்ற விட்டுக் கொடுப்புகள். உலக ஆசையும் உலக மனதையும் கொடுத்து உறவு போனால் போகட்டும், நானாவும் வேண்டாம், தாத்தாவும் வேண்டாம், உமாவும் வேண்டாம், எனக்கு காண் வேண்டும், எனக்கு வீடு வேண்டும், என்னுடைய உரிமை வேண்டும் என்று கோட்டு வழக்கு வம்பு என்று அலைந்து திரும்புகின்ற துப்பாக்கிய சாலிகளும் எங்களுடைய சமூகத்தில் இருப்பதை பார்க்கையில் கவலையாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இது ஒரு நீண்ட தலைப்பு. படைப்பினங்களோடு உறவு குடும்பத்தோடு மட்டுமில்லை, முஸ்லிம்களோடு மட்டுமில்லை, முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள், பௌத்தராக இருக்கட்டும், கிறிஸ்தவ சகோதரராக இருக்கட்டும், இந்து மதத்தை பின்பற்றுகின்ற சகோதரராக இருக்கட்டும், மனிதன் என்ற வகையில் நம்பாபிமான அடிப்படையில் எல்லோரும் சகோதரர்கள். சகோதரர்களுக்கு அன்பு கரம் நீட்டுங்கள், உதவி கரம் நீட்டுங்கள். ஒரு ஸ்கூலிலே, பாடசாலையிலே 10 முஸ்லிம் மாணவர்கள் படிக்கிறார்கள், 20 முஸ்லிம் அல்லாதவர்கள் படிக்கிறார்கள் என்றால், இஸ்லாமும் முஸ்லீம்கள், முஸ்லீம்கள் நல்லவர்கள், இஸ்லாம் நல்ல மார்க்கம், பண்பாடுள்ள மார்க்கம் என்பதை அந்த ஸ்கூலில் உள்ள 20, அந்த கிளாஸிலே உள்ள 20 பிள்ளைகளுக்கும், இந்த 10 பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கத்தோடு நடந்து, நன்னடத்தையோடு நடந்து இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்குகிறது. இஸ்லாத்தை பற்றி அதனுடைய உயர்ந்த பண்புகளுக்கு பேச்சு வடிவம் நண்பர்களின் பேச்சாளிகள் கொடுப்பார்கள். இஸ்லாம் எவ்வளவு தத்துவமான அன்பான மார்க்கம் என்று எழுத்து வடிவம் எழுத்தாளர்கள் கொடுப்பார்கள். இஸ்லாத்தினுடைய உயர்ந்த பண்பாடுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்குகின்ற கடமைப்பாடு எங்கள் எல்லோருக்கும் இருக்குகிறது. ஒரு த்ரீவீல் ஓட்டுகின்ற த்ரீவீல் டிரைவரிலிருந்து, கடையில் வேலை செய்கின்ற சாதாரண தொழிலாளியிலிருந்து, ஸ்கூலிலே படிக்கின்ற மாணவர்கள் வரையும் முஸ்லிம் என்ற அடையாளத்தோடு ரோட்டிலும், ஸ்கூலிலும், பஜாரிலும், ட்ரெயினிலும், பஸ்ஸிலும், ரயில்வே ஸ்டேஷனிலும், ஏர்போர்ட்டிலும் நாங்கள் நல்ல பண்பாட்டுடன் நடந்து தேவைப்படுகின்ற போது உதவி கரங்களை நீட்டுகின்ற போது மீடியா என்ன வேண்டுமானாலும் கட்டட்டும், மக்கள் சொல்லுவார்கள் முஸ்லிம்களை பற்றி எங்களுக்கு தெரியும், இவர் இவன் இன்னமும் அரசியல் ஆதாயத்துக்காக கட்டுகிறான் என்று அவர்களே அதற்கு பதில் சொல்லிவிடுவார்கள். முஸ்லீம்கள் எங்களோடு வேலை செய்கிறார்கள், ஸ்கூலிலே எங்களோடு ஸ்டாஃபாக இருக்கிறார்கள், 7 வருடம் 10 வருடம் ஸ்கூலிலே கிளாஸிலே என்னோடு முஸ்லீம்கள் கூட படித்திருக்கிறார்கள், நாங்கள் சிங்களவர்கள் சண்டை பிடிப்போம், நாங்கள் சண்டை கொடுத்தால் முஸ்லீம்கள் தான் எங்களை சமாதானப்படுத்துவார்கள், முஸ்லீம் புளியமார்கள், முஸ்லீம் மாணவர்கள் ஒரு நாளும் சண்டை பிடிக்க மாட்டார்கள், டீச்சர்ஸ் பார்க்க வேண்டும், மாஸ்டர்மார் பார்க்க வேண்டும், வகுப்பிலேயே இருந்த முஸ்லீம் பிள்ளைகள் எவ்வளவு ஒழுக்கம், டீச்சர்ஸை எவ்வளவு மதிக்கிறார்கள், படிப்பிலே எவ்வளவு அக்கறை செலுத்துகிறார்கள், முஸ்லீம் பிள்ளைகள் நல்லவர்கள் என்ற மனப்பதிவை இந்த நாட்டிலே உள்ள பெரும்பான்மை சமூகத்துக்கு ஏற்படுத்த வேண்டிய கடமை. முஸ்லீம்கள் நல்லவர்கள், நல்லவர்கள் என்ற மெசேஜை ஒவ்வொரு நாளும் ஒருவர் ஒருவருக்கு பார்க்கும் உங்கள் பேரும். ரோட்டில் ஒருவர் வாகனத்தை ரோட்டுக்கு போட முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார், எல்லோரும் இடம் கொடுக்காமல் போகிறார், நீங்கள் முஸ்லீம் என்ற அடையாளத்தோடு தொப்பியோடு இருந்து வாகனத்தை நிறுத்தி போகுங்கள் சகோதரர்கள் என்ற இடம் கொடுங்கள். இது ஒன்று போதும், ஒரு நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்தில் நான் ஒரு முஸ்லீம் என்ற அடையாளத்தோடு உதவி கரம் நீட்டுங்கள், அன்பு கரம் நீட்டுங்கள், பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் காட்டுங்கள். இந்த லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் டெய்லி ஒரு மெசேஜை பாஸ் பண்ணினால் இதுதான் உலகத்திலாக பவர்ஃபுல் மீடியா. இந்த மீடியாவுக்கு முன்பாக அந்த மீடியா தோத்துவிடும். எனவே அன்பான கண்ணியமான சகோதரர்களே, எனவே இஸ்லாமிய பண்பாடு, படைப்பினங்களுடைய உறவு, இது ஒரு விசாலமான தலைப்பு. பெற்றெடுத்த பெற்றோர்களிலிருந்து துவங்கி உறவு, குடும்பங்கள், நண்பர்கள், அண்டை வீட்டார்கள், சமூகத்தில் உள்ளவர்கள், ஊரில் உள்ளவர்கள், நோயாளிகள், எத்தீன்கள், விதவைகள், இதையெல்லாம் தாண்டி முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள், அதையும் தாண்டி மனித உறவையும் தாண்டி மிருகங்கள், பறவைகளோடு கூட உயர்ந்த பண்பாடுகளை இஸ்லாம் கற்றுத்தருகிறது. நீங்கள் வீட்டிலே ஃபிஷ் டேங்க் வைத்திருக்கிறீர்களா, மீன் வளர்க்கிறீர்களா, கோழி வளர்க்கிறீர்களா, ஆடு மாடு வளர்க்கிறீர்களா, புறா வளர்க்கிறீர்களா, கிளி மைனா வளர்க்கிறீர்களா, இதற்கெல்லாம் சரியத்துண்டு. அதனுடன் எப்படி நடக்க வேண்டும், அதற்குரிய கடமைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அவ்வளவு அற்புதமான மார்க்கம் இஸ்லாம். எனவே அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமான இஸ்லாத்தை ஏற்று நடக்க அருள் புரிவானாக. படைத்தவனோடு உள்ள தொடர்பை நசீபாக்குவானாக. படைத்தவங்களோடு உள்ள உறவை சீராக்குவானாக. யாரா எங்களுடைய குற்றங்களை மன்னித்தருவாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. அவர்களில் யார் யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பறக்க செய்வாயாக. அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களின் உள்ளங்களை குளிர வைக்குகின்ற நல்ல பிள்ளைகளாக எங்களை வாழ வைப்பாயாக. பெற்றோர்களில் யாரெல்லாம் என்னை விட்டு பிரிந்து உன்னிடத்திலே வந்துவிட்டார்களோ, யா அல்லா அவர்களுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. யா அல்லா அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தி வைப்பாயாக. யா அல்லா கிருபையாளனே, இந்த ஊர் மக்களை நீ தெரிந்து கொள்வாயாக. இந்த ஊரில் உள்ள எல்லா குடும்பங்களையும் நீனோடு பத்துவாயோடு செழிப்போடு சிறப்போடு வாழ நடைபெறுவாயாக. எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவாயாக. இந்த ஊரில் நடத்துகின்ற இந்த சின்ன மதரசாவை உலகத்துக்கே உயிர் பரவுகின்ற உயர்ந்த ஒரு பெரிய மதரசாவாக மாற்றி அறிவாயாக. இங்கு உலகத்தில் உள்ள பிள்ளைகள் நாளை மறுமையில் உலகத்துக்கு என்னுடைய தீனுடைய பொறியை சுமந்து செல்லுகின்ற தீனுடைய தாயிகளாக ஆக்கி அறிவாயாக. அதிலே பங்காளிகளாக எங்களுக்கு ஆகுகின்ற பாக்கியத்தை தந்தருவாயாக. யாழ் இந்த நாட்டினை தாண்டி சமாதானம் ஒற்றுமை ஐக்கியத்தை ஏற்படுத்துவாயாக. யாழ்லா பொருளாதார நெருக்கடியை நீக்கி இந்த நாட்டிலே செழிப்பையும் சிறப்பையும் ஏற்படுத்துவாயாக. உலகெங்கும் சமாதானத்தையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்துவாயாக. வாசர்காவா நாங்கள் சந்திருந்தாக அப்படின்னு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.